First of all, I thank God for enabling me to be here in your midst to minister the God's word.
முதலாவது நான் இங்கே ஆண்டவருடைய வார்த்தையை உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்வதற்காக என்னை இந்த இடத்துல கொண்டு வந்த கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன்.
The brethren asked me to share from the book of Revelation this 2-3 days.
2-3 நாட்களுக்கு வெளிப்படுத்தின விசேஷத்திலிருந்து சில காரியங்களை பகிர்ந்து கொள்ளும்படி சகோதரர்கள் என்னிடத்தில் கேட்டுக்கொண்டார்கள்.
So the book of Revelation is considered as one of the most difficult book in the Bible.
வேதாகமத்திலேயே மிகவும் கடினமான புத்தகமாக வெளிப்படுத்தின விசேஷம் கருதப்படுகிறது.
And many of the brother believers, they don't like to read it and to understand it. They feel it is very difficult.
அநேகர் இதை குறித்து படித்து இதை புரிந்து கொள்ள முயற்சிக்கிறதில்லை. காரணம், இது மிகவும் கடினமானதாக அவர்கள் நினைக்கிறார்கள்.
So my desire is that we should not consider that is a difficult book. It is really a simple book when we consider about that.
என்னுடைய எண்ணம் என்னவென்றால், அது ஒரு நாளும் ஒரு கடினமான புத்தகம் அல்ல, மிகவும் ஒரு எளிய புத்தகம் என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது.
So my desire is that you should get a desire interest to study this book, and that is my purpose of teaching this book.
இந்த பகுதியை உங்களுக்கு போதிக்கிறதனுடைய நோக்கம், நீங்கள் இதில் ஒரு ஆர்வத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதனாலேயே நான் இதை போதிக்கிறேன்.
So shall we turn to the book of Revelation chapter 1 verse 19.
வெளிப்படுத்தின விசேஷம் முதலாம் அதிகாரம் 19 வசனத்துக்கு நாம் திருப்புவோம்.
Chapter 1 verse 19.
வெளிப்படுத்துதல் முதலாம் அதிகாரம் 19 வசனம். நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பவைகளையும் எழுது. என் வலதுகரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் இரகசியத்தையும் 7 பொன் குத்து விளக்குகளின் இரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபைகளின் தூதர்களாம். நீ கண்ட 7 குத்து விளக்குகளும் 7 சபைகளாம்.
Revelation chapter 1 verse 19 is considered as the key verse to the book of Revelation.
வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய திறவுகோல் வசனமாக முதலாம் அதிகாரம் 19 வசனம் இருக்கிறது.
So I would like to enter into the study of this book from chapter 1 to 22 we have to complete. So without much introduction I would like to explain this book.
முதலாம் அதிகாரத்திலிருந்து 23 அதிகாரம் வரைக்கும் நான் பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆகவே ஆரம்பத்திலேயே முன்னுரைக்காக அதிக நேரம் நான் செலவழிக்க விரும்பவில்லை.
It is a Bible study, first of all you should understand.
இது ஒரு வேத ஆராய்ச்சி என்பதை நாம் முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும்.
And I am a basically a teacher.
நான் அடிப்படையிலே பார்க்கும் பொழுது நான் ஒரு போதகனாக இருக்கிறேன்.
I hope you know that teachers have some bad habits.
நான் ஒரு ஆசிரியன் என்கிறதுல இந்த காரியத்தை அந்த அடிப்படையிலே நான் இதை உங்களுக்கு விளக்கி சொல்ல விரும்புகிறேன்.
One of the bad habits of the teacher is that he gives homeworks.
ஆசிரியருடைய ஒரு மோசமான பழக்கம் என்னவென்றால், முடிந்தவுடன் வீட்டு வேலை கொடுத்து அனுப்புவார்.
So I would like to give homeworks to you as we go on studying this book.
ஆகவே நாம் இந்த புத்தகத்தை படித்துக்கொண்டே போகும் பொழுது உங்களுக்கு சில ஹோம்வொர்க் வீட்டு வேலைகளை இதனுடைய அடிப்படையில் கொடுப்பேன்.
The first thing that before coming to the meeting, please read the few chapters, at least 5 chapters every day.
இங்கே வருகிறதற்கு முன்பாக ஒவ்வொரு நாளும் ஒரு 5 அதிகாரங்களாவது நீங்கள் ஏற்கனவே படித்து இங்கே வருவது நலமாக இருக்கும்.
I have 7 sessions in this 2-3 days.
இந்த 3 நாட்களிலும் 7 பிரிவுகளாக நான் பாடங்களை எடுக்கப் போகிறேன்.
I would like to complete 3 chapters each session.
ஒவ்வொரு அந்த செஷனிலும் ஒவ்வொரு பிரிவிலும் 3 அதிகாரங்களை நான் முடிக்க விரும்புகிறேன்.
So before coming to the session, please read the 3 chapters.
ஆகவே இப்படிப்பட்ட ஆறாவேத படிப்புக்கு வரும் பொழுது ஒவ்வொரு நாளும் அந்த 3 அதிகாரங்களை ஏற்கனவே படித்து வரும்படி அன்போடு கேட்கிறேன்.
The second bad habit for the teacher that they ask questions in between.
ஆசிரியருடைய இரண்டாவது மோசமான பழக்கம் என்னவென்றால், நடத்தி கொண்டிருக்கும் பொழுதே கேள்வி கேட்கிறது அவருடைய பழக்கம்.
So I will also sometimes ask questions, you have to answer that.
ஆகவே நானும் அவ்வப்போது உங்களிடத்தில் சில கேள்விகளை கேட்பேன், நீங்கள் பதில் சொல்ல வேண்டும்.
Now first thing you have to understand, the book of Revelation is not a difficult book, it is a very simple book.
முதலாவது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம், இது ஒரு கடினமான புத்தகம் அல்ல, மிகவும் எளிதான புத்தகம்.
And I'm sure the last prayer in the Bible is recorded in this book.
வேதாகமத்திலேயே கடைசியான ஒரு ஜபம் இந்த புத்தகத்தில் தான் பதிவு
செய்யப்பட்டிருக்கிறது.
மிகவும் சிறிய ஜபமும் இந்த புத்தகத்திலே தான் பதியப்பட்டிருக்கிறது.
And the promise of the last promise of the Bible is given in this book.
கர்த்தர் கொடுத்திருக்கிற கடைசி வாக்கு தத்தமும் இந்த புத்தகத்திலே தான் இருக்கிறது.
What is the last promise of the Bible?
வேதாகமத்தினுடைய கடைசி வாக்கு தத்தம் என்ன?
Surely I will come.
இதோ சீக்கிரமாய் வருகிறேன்.
So the response to that, the John says, even so come Lord Jesus.
அதற்கு பதிலளிக்கும் விதமாக யோவான் சொல்கிறார், ஆமேன், கர்த்தாவே வாரும் என்று சொல்கிறார்.
Is this my desire in my heart that at the end of the study of the book of Revelation, all of us should able to pray, even so come Lord Jesus.
என்னுடைய ஆசை என்னவென்றால், இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை படித்து முடிக்கும் பொழுது நாம் எல்லாரும் சொல்ல வேண்டும், ஆமேன், கர்த்தராகிய இயேசுவே வாரும்.
Because so important is this book, especially at these last days.
இந்த கடைசி நாட்களிலே இந்த புத்தகம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு புத்தகமாக இருக்கிறது.
It increases our hope in the Lord Jesus Christ.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் நாம் வைக்கக்கூடிய நம்பிக்கையை இந்த புத்தகம் அதிகரிக்கிறது.
It confirms our faith in the Lord Jesus Christ.
ஆண்டவரிலே நாம் வைத்திருக்கிற விசுவாசத்தை இப்புத்தகம் உறுதிப்படுத்துகிறது.
So prayerfully we will sit in the presence of the Lord and study this book and we'll be enriched by the blessing of the Lord.
ஆகவே கர்த்தருடைய சமூகத்திலே ஜெப சிந்தையோடு வளர்ச்சியும் என்பதிலே சந்தேகமில்லை.
No, first of all, I would like to know, I will tell you what is the meaning of the word revelation.
முதலாவது வெளிப்படுத்துதல் என்றால் என்ன என்பதை உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன்.
In the Greek language, the revelation, the word is used apocalypse.
கிரேக்க மொழியிலே அப்போகாலிப்ஸ் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது.
Now apocalypse means something which is hidden and it is revealed.
மறைக்கப்பட்ட ஒன்று வெளிப்படுத்தப்படுதல் என்கிற அர்த்தத்திலே அப்போகாலிப்ஸ் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது.
The disclosure of the things which is previously hidden.
ஏற்கனவே மறைக்கப்பட்ட ஒரு காரியத்தை வெளிப்படுத்துதல் என்கிற பொருள்.
I am sure all of you are familiar with the drama.
ஒரு நாடகத்தை குறித்து நீங்கள் எல்லாரும் அறிந்திருப்பீர்கள்.
Now before starting a drama,
ஒரு நாடகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி,
you know, there is a curtain is there.
அங்கே ஒரு திரை போடப்பட்டிருக்கிறது.
And behind the curtain so many things are happening.
அந்த திரைக்கு பின்னாலே அநேக காரியங்கள் நடந்து கொண்டிருக்கலாம்.
The audience, those who are seated, they cannot understand what is happening behind the curtain.
அங்கே அமர்ந்திருக்கிற பார்வையாளர்கள் இங்கே திரைக்கு பின்னால் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று அவர்களுக்கு தெரியாது.
To understand what is happening behind the curtain has to be removed.
அந்த திரைக்கு பின்னால் என்ன நடக்கிறது என்பதை எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டுமானால் அந்த திரை நீக்கப்பட வேண்டும்.
The book of Revelation, the word revelation means that means removing the curtain and showing what is behind.
இந்த வெளிப்படுத்துதல் என்பது இந்த திரையை நீக்கி திரைக்கு பின்னால் என்ன இருக்கிறது என்பதை சொல்லுகிறது தான் வெளிப்படுத்துதல்.
So there is a hidden things are there is not known to us, but the God is removing the curtain and showing what is going to happen in the future.
ஆகவே அநேக காரியங்கள் மறைபொருளாய் இருக்கிறது, மறைந்திருக்கிறது, அது என்ன என்பதை ஆண்டவர் நமக்கு காட்டுகிறது தான் இந்த வெளிப்படுத்தின விசேஷம்.
What God wants to reveal to you?
ஆண்டவர் உங்களுக்கு என்ன வெளிப்படுத்த விரும்புகிறார்?
God wants to reveal the glories of Lord Jesus Christ.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையை உங்களுக்கு வெளிப்படுத்த விரும்புகிறார்.
Now all these years it was hidden for us.
அநேக வருஷங்களாக நமக்கு இவையெல்லாம் மறைபொருளாய் இருந்திருக்கிறது.
And it is behind the curtain.
அது திரைக்கு பின்னால் இருக்கிறது.
Now in the book of Revelation God is removing the curtain and showing the glory of Lord Jesus Christ.
இந்த வெளிப்படுத்தின விசேஷத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையை அவர் நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறார்.
So this is the meaning of the word revelation.
இதுதான் அந்த வெளிப்படுத்துதல் என்பதனுடைய பொருள்.
Disclosure of the glories of Lord Jesus Christ.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையை வெளிப்படுத்துதல்.
Now the question is arising, how to understand this book?
இந்த புத்தகத்தை எப்படி புரிந்துகொள்ளுகிறது என்கிற ஒரு கேள்வி எழுகிறது.
Many of the time the language it is used is very difficult to understand.
அநேக சந்தர்ப்பங்களிலே இங்கே பயன்படுத்துகிற மொழியானது சற்று கடினமாக இருக்கலாம்.
So it is my first thing you should understand, but the principle of interpretation.
இதனுடைய அடிப்படை தத்துவம் என்ன, அந்த கொள்கை என்ன என்பதை முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
Now, you know, the Bible we interpret as it is. Literally we interpret as it is written, we understand that.
நாம் விளக்கம் கொடுக்கும் பொழுது எழுதப்பட்ட வண்ணமாகவே சில சமயங்களிலே அப்படியே விளக்குகிறோம்.
We don't try to give different meanings to that. Whatever it written, we take it literally. That is known as literal interpretation of the scripture.
எழுதப்பட்டதை எழுதப்பட்டபடியே விளக்கி சொல்லுகிறது, அது ஒரு வகையானது.
So in the book of Revelation also we have to take the same principle of literal interpretation.
இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை விளக்கும் பொழுதும் அதே நிலைமையிலே எழுதப்பட்டதை எழுதப்பட்ட விதமாகவே நாம் விளக்க வேண்டும்.
Now here I have written a suggestion about the principle of interpretation.
இங்கே நான் அதனுடைய அந்த விளக்கம் சொல்லுகிறதனுடைய கொள்கையை அல்லது தத்துவத்தை நான் இங்கே வெளிப்படுத்தி இருக்கிறேன்.
This is called as the golden rule of interpretation.
இது விளக்கம் சொல்லுகிறதுலேயே மிக முக்கியமான ஒரு சட்டமாக இருக்கிறது.
See, when you read a scriptural portion,
ஒரு வேத பகுதியை நீங்கள் வாசிக்கும் போது,
and if it gives some meaning to you, a common sense, a common meaning, don't take any other meaning for that.
ஒரு பொதுவான ஒரு அர்த்தத்தை ஒரு வசனம் உங்களுக்கு கொடுக்கிறது என்றால் நீங்கள் அதுக்கு வேற ஒரு அர்த்தம் கொடுக்க முயற்சி செய்யக்கூடாது.
Take it in a primary meaning and accept it and understand that.
அதுல கொடுக்கப்பட்ட வண்ணமாகவே நீங்கள் அதை புரிந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
But sometimes it is not fitting to the common sense.
சில சமயத்திலே நம்முடைய அறிவுக்கு சற்று விளங்காத ஒரு காரியமாக இருக்கும்.
Then if it is not fitting to the common sense,
அது நம்முடைய அறிவுக்கு எட்டாததாக இருக்கின்ற வேளையிலே,
then you should understand what it means. It may have some other meaning.
அதற்கு வேற அர்த்தம் இருக்குமோ என்று அந்த நேரத்தில் சிந்திக்கலாம்.
Then you find out the context in which it is written.
என்ன சந்தர்ப்பத்திலே எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.
Sometimes the context will give you the meaning.
சில சமயத்திலே எழுதப்பட்ட சந்தர்ப்பம் அதனுடைய அர்த்தத்தை நமக்கு கொடுக்கும்.
Sometimes the other passages of the scripture will explain that.
சில சந்தர்ப்பங்களிலே வேதாகமத்தில் உள்ள வேறு பகுதிகள் அதற்கு விளக்கம் கொடுக்கலாம்.
And try to understand the meaning in the context of the Bible.
ஆகவே வேதாகமத்திலே சொல்லப்பட்ட சந்தர்ப்பத்தின் அடிப்படையிலே தான் நாம் பொருள் கொள்ள வேண்டும்.
The most important thing is this one.
முதல் மிக முக்கியமான ஒரு காரியம்,
interpret the Bible with the Bible itself. Don't interpret with your ideas.
உங்களுடைய சொந்த கருத்துக்களை உள்ளே புகுத்தாமல் வேதாகமத்தில் சொல்லப்பட்டவைகளை வேதாகமத்தின் அடிப்படையிலேயே விளக்கம் சொல்ல வேண்டும்.
Many of the time we have a problem that we introduce our idea into the Bible.
அநேக சந்தர்ப்பங்களிலே பிரச்சனை என்னவென்றால் நம்முடைய சொந்த கருத்துக்களை வேதாகமத்திலே உள்ளே புகுத்துகிறோம்.
That should not happen.
அது நடக்கக்கூடாது.
So this is the basic principle of interpretation.
விளக்கம் கொடுக்கிறதுலேயே ஒரு அடிப்படையான கொள்கை இதுதான்.
For example,
உதாரணமாக,
you come to chapter 9 of book of Revelation.
வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்பதாம் அதிகாரத்துக்கு வரும்பொழுது,
yeah, you read about verse 1, you read that.
முதலாம் வசனம் 9:1, ஐந்தாம் தூதன் எக்காலம் ஊதினான், அப்பொழுது வானத்திலிருந்து பூமியின் மேல் விழுந்த ஒரு நட்சத்திரத்தை கண்டேன், அவனுக்கு பாதாள குழியின் திறவுகோல் கொடுக்கப்பட்டது.
Yeah, here we see that when the fifth the trumpet was blown, angel is a star is falling from heaven.
ஐந்தாவது எக்காலம் ஊதப்பட்ட பொழுது மேலிருந்து ஒரு நட்சத்திரம் கீழே விழுந்ததாக நாம் பார்க்கிறோம்.
It is not fitting to the common sense.
அது நம்முடைய அறிவுக்கு விளங்கவில்லை.
A star will never come on the earth.
ஒரு நட்சத்திரம் பூமிக்கு வருகிறது இல்லை.
It is not possible, we know that.
அது நடக்கக்கூடிய காரியம் அல்ல என்று நமக்கு தெரியும்.
So is it really the star? Is it really the star?
அது உண்மையிலே வெறும் நட்சத்திரம் தானா?
So we should, you have to read it again.
அதை மறுபடியும் வாசிக்க வேண்டும்.
So when you read it again,
அதை மறுபடியும் வாசிக்கும் போது,
then you will understand it is not referring to the star.
அது அப்புறம் புரிந்து கொள்ளலாம், அது ஒரு நட்சத்திரம் அல்ல.
Here we see about he is having a key.
அவனுக்கு ஒரு திறவுகோல் இருக்கிறது என்று வாசிக்கிறோம்.
That means a star cannot have a key.
ஒரு நட்சத்திரத்திற்கு திறவுகோல் இருக்க முடியாது.
That means star may not be the same, literally star, it may be referring to an angel.
ஆகவே ஒரு நட்சத்திரம் என்பது இந்த இடத்துல வெறும் நட்சத்திரம் அல்ல, அது ஒரு தேவதூதனை குறிக்கிறது.
So in the Bible, sometimes the stars, angels are referred as stars.
ஆகவே வேதாகமத்திலே இப்படிப்பட்ட தேவதூதர்கள் சில சந்தர்ப்பங்களே நட்சத்திரங்களாக குறிக்கப்படுகிறார்கள்.
So you have to take it in the context and you have to interpret it.
ஆகவே எதையும் எந்த சந்தர்ப்பத்திலே சொல்லி இருக்கிறதோ அந்த அர்த்தத்திலே எடுக்க வேண்டும்.
Yeah, you again you see verse 17 of the same chapter.
அதே அதிகாரத்திலே 17ஆம் வசனத்தை பாருங்கள்.
There we see about some horses are mentioned.
சில குதிரைகளை பற்றி அங்கே சொல்லி இருக்கிறது.
And in there we see that from the mouth of the horses fire, smoke and brimstone is coming.
இவைகளுடைய வாயிலிருந்து நெருப்பும் புகையும் அக்னியும் புகையும் கந்தகமும் புறப்படுகிறது.
Have you ever seen a horse with a fire, smoke and brimstone?
அக்னியும் புகையும் கந்தகமும் எந்த குதிரையினுடைய வாயிலிருந்தாவது புறப்படுகிறதை பார்த்திருக்கிறீர்களா?
I had never seen in my life like that.
நான் என்னுடைய வாழ்க்கையில பார்த்ததில்லை.
In the world there is no horse with a fire, brimstone and smoke.
உலகத்தில் எந்த குதிரையினுடைய வாயிலிருந்தும் அக்னியும் புகையும் கந்தகமும் புறப்படுகிறதில்லை.
So you should interpret the scripture in the basis of the context there.
ஆகவே அங்கே சொல்லப்பட்டிருக்கிற சந்தர்ப்பத்தின் அடிப்படையிலே அதற்கு விளக்கம் சொல்ல வேண்டும்.
Now when you read the scripture there,
இங்கே இருக்கிற வசனத்தை பார்க்கும் பொழுது,
it speaks about the final world war.
கடைசியிலே நடக்க போகிற உலக யுத்தத்தை பற்றி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது.
It is the movement of the army of India and China there.
இந்தியா சீனா இந்த இராணுவங்களுடைய அந்தருடைய முன்னேறி செல்லுகிற ஒரு காரியத்தை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது.
So you should understand this passage is not speaking about literal horses.
ஆகவே நாம் சொல்லுகிற குதிரை என்கிற பொருளிலே இந்த இடத்துல அர்த்தம் கொள்ள முடியாது.
Because we know that modern warfare, smoke, fire and brimstone, the firing, you know, missiles and all these things, they are coming, all these things are coming.
ஆகவே இந்த நவீன யுத்தத்திலே தான் இந்த இப்படிப்பட்ட அக்னியும் புகையும் மற்ற காரியங்களும் வருகிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம்.
So here we see the horses are not literally horses.
ஆகவே இங்கே குதிரைகள் என்பது நாம் நிறைக்கிற அந்த குதிரைகள் அல்ல.
So we should interpret in the basis of the context there.
இங்கே சொல்லப்பட்டிருக்கிற சந்தர்ப்பத்தின் அடிப்படையிலே புரிந்து கொள்ளணும்.
So this is the way we have to interpret the Bible.
வேதாகமத்தை இப்படிப்பட்ட நிலையில் தான் நாம் விளக்கம் சொல்ல வேண்டும்.
Especially the book of Revelation.
குறிப்பாக வெளிப்படுத்தின விசேஷத்தில்.
If it is a common sense, it's a plain meaning, take it, it's a plain meaning.
அதை நம்முடைய அறிவுக்கு எட்டக்கூடியதா இருந்தால் அதனுடைய அர்த்தத்தை அப்படியே எடுத்துக்கொள்ளலாம்.
Don't introduce your ideas.
உங்களுடைய சொந்த கருத்துக்களை புகுத்த வேண்டாம்.
Otherwise,
அப்படி இல்ல
interpret the scripture.
இதை வேதாகமத்தை விளக்கம் சொல்லும் பொழுது
in the context,
அந்த சந்தர்ப்பம்,
and also with the other passages of the scripture,
மற்ற பகுதிகளையும் சேர்த்து விளக்கம் சொல்லலாம்.
To understand the book of Revelation, this is a very very important thing.
வெளிப்படுத்தின விசேஷத்தை புரிந்து கொள்கிறதுல இது மிகவும் முக்கியமான ஒரு காரியம்.
Now what is the theme of the book of Revelation?
இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய மைய பொருள் என்ன?
The theme of the revelation is the glory of Lord Jesus Christ.
இதனுடைய மைய பொருள் நான் ஏற்கனவே சொன்னேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமை.
The consummation of the time, the end of God's program, end of the God's program.
கடவுளுடைய திட்டத்தினுடைய முடிவில் உள்ள காரியங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது.
Now before starting with the book of Revelation,
இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாக,
we know that there is a comparison between the book of Genesis and book of Revelation.
ஆதியாகமத்தையும் வெளிப்படுத்துதலையும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும்.
Whatever man lost in the book of Genesis,
அங்கே ஆதியாகமத்திலே மனுஷன் எதையெல்லாம் இழந்து போனானோ,
and we are getting in the book of Revelation,
அதை வெளிப்படுத்தின விசேஷத்திலே பெறுகிறோம்.
See, many a time the Satan says that it is a very difficult book, you don't read it.
அநேக சந்தர்ப்பங்களே பிசாசானவன் சொல்கிறான், இது மிகவும் கடினமான புத்தகம், இதை வாசிக்க வேண்டாம்.
That is why the believers are not reading and understanding the book of Revelation.
ஆகவே அநேக விசுவாசிகள் இந்த புத்தகத்தை படிக்கிறதில்லை.
Why Satan is telling like that?
ஏன் சாத்தான் அப்படி சொல்லுகிறான்?
Because we know that the failure of Satan is mentioned in the book of Revelation.
இந்த வெளிப்படுத்தின விசேஷத்திலே பிசாசானவனுடைய தோற்றுப்போன நிலைமையை இங்கே பார்க்கிறோம்.
The destiny of Satan is mentioned in the book of Revelation.
பிசாசானவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற இறுதி முடிவை இங்கே நாம் பார்க்கிறோம்.
So Satan will tell, don't read it, it is very difficult for you to understand.
ஆகவே சாத்தான் சொல்லுவான், உனக்கு ரொம்ப கஷ்டமான புத்தகம், இதை படிக்காதே என்று சொல்வான்.
Let me tell you, this is one of the simplest book in the Bible.
உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன், வேதாகமத்திலே மிகவும் எளிய புத்தகம் இந்த வெளிப்படுத்தின
விசேஷம். So as we are going to study this 2 days, you will understand at the end, that's very simple.
ஆகவே இந்த 2 நாட்களும் நான் படித்து முடிக்கும் பொழுது நீங்கள் புரிந்து கொள்வீர்கள், இது மிகவும் எளிதான புத்தகம்.
Now before going into the study, let us have a brief comparison between Genesis and Revelation.
ஆகவே நாம் இதை படிக்கிறதற்கு முன்பாக ஆதியாகமத்தையும் வெளிப்படுத்தின விசேஷத்தையும் ஒப்பிட்டு பார்க்கலாம்.
Now come to the book of Genesis.
ஆதியாகமத்திற்கு வாருங்கள்.
We see the death enters in the book of Genesis.
அங்கே மரணம் அங்கே உட்பிரவேசிக்கிறதை ஆதியாகமத்திலே பார்க்கிறோம்.
What about the Revelation?
இங்கே வெளிப்படுத்துதலே என்ன பார்க்கிறோம்?
There is no more death.
அங்கே இனி மரணம் இல்லை.
What a wonderful blessing for us.
என்ன ஒரு அற்புதமான ஒரு ஆச்சரியமான ஒரு ஆசீர்வாதம்.
We see in the book of Genesis the curse enters there.
ஆதியாகமத்திலே சாபம் உள்ளே பிரவேசிக்கிறது.
What about the book of Revelation?
வெளிப்படுத்துதலே என்ன நடக்கிறது?
No more curse.
சாபம் இல்லை.
In the book of Genesis,
ஆதியாகமத்திலே
the Satan enters in the history of man.
மனுஷனுடைய வரலாற்றிலே பிசாசு உள்ளே புகுந்து வருகிறான்.
But what about the book of Revelation?
வெளிப்படுத்துதலிலே பார்க்கிறோம்,
the God is going to throw him into the lake of fire eternally and he will disappear forever.
அந்த பிசாசானவனை அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலிலே போட்டு அவனை நிரந்தரமாக மறைய செய்கிறார்.
Isn't it a great blessing for us?
அது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் இல்லையா?
The troubler of mankind.
மனுஷனுக்கு இடையூறை ஏற்படுத்துகிறவன்.
The enemy of humanity.
மனுஷனுக்கே எதிரியாக இருந்தவன்.
And the Satan, God is going to punish him eternally.
அந்த சாத்தானை நித்தியமாக அவனை அழிக்க போகிறார்.
In the book of Revelation we see the man knows the fruit of the tree of life.
இங்கே அந்த ஜீவ விருட்சத்தை பற்றி கூட நாம் இந்த வெளிப்படுத்துதல்ல பார்க்கிறோம்.
But in the book of Revelation,
அதை அதிலே ஆதியாகமத்தில் பார்க்கிறோம். ஆனால் வெளிப்படுத்துதலில்
in the book of Revelation that is promised again, that is going to give.
அந்த ஜீவ விருட்சத்தை மறுபடியும் தருவேன் என்று சொல்லி வெளிப்படுத்துதல்ல சொல்கிறார்.
See in the book of Genesis,
அங்கே ஆதியாகமத்தில்
we see the first murder.
முதலாவது கொலையை நாம் பார்க்கிறோம்.
We see a drunken man there. Noah was a drunken.
அங்கே குடித்து விட்டு வந்த அந்த நோவாவை பார்க்கிறோம்.
The rebellion of man is mentioned in the book of Genesis.
Rebellion. அங்கே மனுஷனுக்கு எதிராக புரட்சி செய்த ஒரு காரியத்தை அங்கே ஆதியாகமத்திலே பார்க்கிறோம்.
But none of these things are there in the book of Revelation.
ஆனால் இப்படிப்பட்ட காரியங்கள் ஒன்றுமே இல்லாமல் போகிறது வெளிப்படுத்துதலில்.
Everything is removed.
எல்லாம் நீக்கப்படுகிறது.
Now in the book of Genesis,
அங்கே ஆதியாகமத்திலே
the lie enters. The lie telling
you. பொய் அங்கே உள்ளே பிரவேசிக்கிறது.
But in the book of Revelation,
ஆனால் வெளிப்படுத்துதலிலே
we read that it is removed. No more lie there.
அங்கே இனி அந்த பொய்யானது ஒருபோதும் இல்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம்.
See, man knows the paradise in the book of Genesis.
அங்கே ஆதியாகமத்திலே பரதீசை குறித்து நாம் பார்க்கிறோம்.
But we see that we are going to get it back again. We are going to get back the paradise.
ஆனால் இங்கே வெளிப்படுத்துதலிலே பார்க்கிறோம், இழந்து போன அந்த பரதீசை நாம் மீண்டும் பெற்றுக் கொள்கிறோம்.
So you see what man lost in the Genesis, we are going to get it back in the book of Revelation.
ஆகவே மனுஷன் ஆதியாகமத்திலே எதை இழந்து போனானோ அதை திரும்பவும் வெளிப்படுத்தின விசேஷத்திலே பெற்றுக் கொள்கிறான்.
That is why the study of the book of Revelation is very very important.
ஆகவே தான் வெளிப்படுத்தின விசேஷத்தை குறித்து படிக்கிற காரியம் மிகவும் முக்கியமான ஒரு காரியம்.
Now we know that this book of Revelation was given to the John when he was in the island of Patmos.
பத்முத்தீவிலே யோவான் இருந்த பொழுது யோவானுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் தான் இந்த வெளிப்படுத்தின விசேஷம்.
He was very old man.
அவன் வயதானவனாய் இருந்தான்.
He was the last apostle.
அங்கே அப்போஸ்தலர்களிலே கடைசியாக ஒருவனாக இருந்தான்.
And now he is in the island of Patmos.
அங்கே பத்முத்தீவிலே இருக்கிறார்.
During the time of the king emperor Domitian, Roman emperor Domitian,
ரோமானிய பேரரசனாய் டொமிஷியன் என்பவனுடைய ஆட்சி காலத்திலே
this has happened.
இது நடந்தது.
There was a lot of persecution against the Christians.
கிறிஸ்தவர்களுக்கு எதிராக கொடுமைப்படுத்தப்படுகிற நிலை அதிகமாக காணப்பட்டது.
And the historian says like this.
வரலாற்று ஆசிரியர்கள் இப்படி சொல்கிறார்கள்.
They killed and persecuted many of the Christians.
அநேக கிறிஸ்தவர்களை அவர்கள் கொன்று அவர்களை துன்பப்படுத்தினார்கள்.
This happened during AD 90 and 95. Between AD 90 and 95.
இது கிபி 90 கிபி 95 இது நடந்தது.
The king Domitian thought to kill John.
இந்த டொமிஷியன் என்கிற அந்த அரசன் யோவானையும் கூட கொலை செய்ய நினைத்தான்.
So he kept a vessel full of oil, boiling oil.
அங்கே கொதிக்கும் எண்ணெய் நிறைந்த ஒரு சட்டி ஒரு பாத்திரத்தை ஏற்பாடு பண்ணினான்.
So they decided to throw this John into that boiling oil.
இந்த யோவானை பிடித்து அந்த கொதிக்கிற எண்ணெயிலே போட வேண்டும் என்று அவர்கள் தீர்மானித்தார்கள்.
But he is not dying. That old man is not dying in the oil.
ஆனால் அவன் சாகவில்லை.
So the historian says that they took him out.
ஆகவே வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள், அவன் அந்த எண்ணெய் சட்டியிலே சாகாதனாலே அவனை வெளியே எடுத்தார்கள்.
This is not written in the Bible.
வேதாகமத்தில் இது இல்லை.
So it is historian says like this.
வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள்.
And finally the emperor decided to send him on an exile to the Patmos.
ஆகவே இவன் சாகாமல் போனதுனாலே இவனை மறுபடியும் எடுத்து பத்முத்தீவிற்கு இவனை அனுப்ப வேண்டும் என்று முடிவு செய்தார்கள்.
I hope you know during the time of British people.
அங்கே பிரிட்டிஷ்காரர்களுடைய ஆட்சியிலே
when any criminal is there, where they used to send
குற்றவாளிகளை எங்கே அனுப்புவார்கள்?
Andaman Nicobar.
அந்தமான் நிக்கோபார் தீவுகளுக்கு அனுப்புவார்கள்.
Same way during the Domitian time they used to send the criminals to the island of Patmos.
ஆகவே இந்த டொமிஷியன் என்கிற அரசனுடைய ஆட்சி காலத்தில் இப்படிப்பட்டவர்களை பத்மு தீவுக்கு அனுப்பினார்கள்.
And it is about 60 miles away from the mainland.
அங்கே முக்கியமான பகுதியிலிருந்து 60 மைல் தூரம் தள்ளி இந்த இடம் இருக்கிறது.
So the poor old John, he was seated sitting alone in the island of Patmos.
ஆகவே இந்த யோவான் அங்கே பத்மதீவிலே அமர்ந்து உட்கார்ந்து கொண்டிருந்தார்.
At that time God has given this revelation.
அந்த நேரத்திலே கர்த்தர் இவனுக்கு இந்த வெளிப்படுத்தலை கொடுத்தார்.
And he heard a voice and turned back to see the voice.
ஒரு சத்தம் அவனுக்கு கேட்டது, அந்த சத்தத்தை பார்க்கும்படியாக திரும்பினார்.
He was alone at that time.
அவர் அங்கே தனிமையாக இருந்தார்.
On the last day he was alone there.
கர்த்தருடைய நாளிலே அவன் தனியாக இருந்தார்.
He knew in the Ephesus he was an elder at that time.
எபேசியரிலிருந்து நாம் பார்க்கிறோம், அந்த சமயத்தில் அவர் ஒரு மூப்பராக இருந்தார்.
He knew the believers are worshiping there at Ephesus.
அந்த மூப்பர்கள் அந்த இடத்திலே ஆராதனை செய்து கொண்டிருந்தார்கள் என்பது அவருக்கு தெரியும்.
But he was alone in the island of Patmos.
ஆனால் இந்த இடத்திலே பத்மதீவிலே தனிமையாக இருந்தார்.
The last day.
கர்த்தருடைய நாளிலே.
And Lord appeared to him.
கர்த்தர் அவனுக்கு தரிசனமானார்.
And God appeared in full glory to him.
கர்த்தர் அவனுக்கு முன்பாக முழு மகிமையோடு தரிசனமானார்.
That glorious appearance is mentioned in the book of Revelation.
அந்த மகிமையுள்ள தரிசனம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது.
So it is written by John the apostle of Lord Jesus Christ.
ஆகவே ஆண்டவருடைய சீஷனாகிய யோவான் இதை எழுதியிருக்கிறார்.
Lord told him, write it, whatever you saw, you write it down.
நீ காண்கின்றவைகளை எல்லாம் எழுது என்று ஆண்டவர் சொன்னார்.
So this old apostle started writing what he saw.
ஆகவே இந்த வயதான அப்போஸ்தலன் தான் பார்த்ததை எல்லாம் எழுதி கொண்டிருந்தார்.
And that we got it this book.
அது இந்த புத்தகத்திலே நமக்கு கிடைத்திருக்கிறது.
Now the main or the key verse of the Bible.
இதனுடைய திருவுகோல் வசனமாக.
Now how the entire book is divided.
இந்த முழு புஸ்தகத்தை நாம் எப்படி பிரிக்கிறது?
Now the book itself is dividing. We need not to do that.
நாம் பிரிக்க வேண்டியதில்லை, இந்த புத்தகமே நமக்கு பிரித்து காண்பிக்கிறது.
Now come to chapter 1 verse 19.
முதலாவது அதிகாரத்திலே 19 வசனத்தை பாருங்கள்.
Now read that.
அதை படிப்போம். நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பவைகளையும் எழுது.
Yeah, here we see the three division of the book of Revelation.
இங்கே வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய மூன்று பிரிவுகளை பார்க்கிறோம்.
The write the things which thou hast seen.
நீ ஏற்கனவே பார்த்ததை எழுது.
You have seen something.
நீ ஏதோ சில காரியங்களை பார்த்திருக்கிறாய்.
John, you write whatever the things you have seen.
நீ பார்த்ததை எழுது.
Then secondly.
இரண்டாவது.
The things which are.
இருக்கிறவைகள்.
There will be whatever at that time but was available, you write about that.
அந்த நேரத்திலே என்னென்ன நடக்கிறதோ அதை எழுது.
The third thing.
மூன்றாவது.
The things which shall be hereafter.
இவைகளுக்கு பின்பு சம்பவிக்கிறவைகள்.
Now let us have a look into the book.
இந்த புத்தகத்தை நாம் பார்ப்போம்.
Now in chapter 1.
முதலாவது அதிகாரத்திலே.
John is in the island of Patmos.
பத்மதீவிலே யோவான் இருக்கிறார்.
What he saw there?
என்ன பார்த்தார்?
What you have seen?
என்ன பார்த்தார்?
He saw the glory of Lord Jesus Christ.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையை கண்டார்.
So John, God is telling him, write it down.
அதை எழுது.
Write it down, the glory of Lord Jesus Christ.
கர்த்தருடைய மகிமையை எழுது.
So in chapter 1,
முதலாவது அதிகாரத்திலே,
he is writing what he saw.
அவன் பார்த்ததை அவன் எழுதினான்.
He saw Jesus Christ.
கர்த்தரா இயேசு கிறிஸ்துவை
பார்த்தான். The glorified Jesus.
மகிமை அடைந்த கர்த்தர்.
Moving around in the midst of the seven lampstands.
அங்கே ஏழு குத்துவிளக்குகளின் மத்தியிலே நடமாடிக்கொண்டிருக்கிற கர்த்தர்.
Chapter 1 we see what John saw.
முதலாவது அதிகாரத்திலே யோவான் என்ன பார்த்தாரோ அது எழுதப்பட்டிருக்கிறது.
That is the first division of the book.
இதுதான் முதலாவது பிரிவு.
Now comes to the second division.
இரண்டாவது பிரிவுக்கு வருவோம்.
What is the second division?
இரண்டாவது பிரிவு என்ன?
What you are see, what is there at that time?
அந்த நேரத்திலே இருக்கிறவைகள்.
The things which are.
இருக்கிறவைகள்.
What is there?
அங்கே என்ன இருந்தது?
You know the Asia Minor.
அங்கே ஆசியா மைனர்ல.
That is the present Turkey. You know, take the map, you can see the Turkey. That is known as Asia Minor.
மேப்ல பார்க்கும் பொழுது இப்போ துருக்கி என்று அழைக்கப்படுகிற காரியம் அப்பொழுது இடம் அப்பொழுது ஆசியா மைனர் என்று அழைக்கப்பட்டது.
So Asia Minor, and there we see about the seven churches.
அங்கே ஏழு சபைகளை குறித்து நாம் பார்க்கிறோம்.
So the seven churches of Asia Minor.
அந்த ஆசியா மைனரில் உள்ள ஏழு சபைகள்.
So write about that.
அதை பற்றி எழுது.
We will go into the detail later on.
பின்பு அதற்கு நாம் அதற்கு உள்ளாக போகலாம்.
So chapter 2 and 3.
இரண்டாம் அதிகாரமும் மூன்றாம் அதிகாரமும்
ஆசியா
மைனரில் உள்ள சபைகளை பற்றி இந்த ரெண்டு அதிகாரங்களில் எழுதுகிறார். இதுதான் இரண்டாவது பிரிவு.
The third division.
மூன்றாவது பிரிவு.
Chapter 4, you please read chapter 4, verse 1.
நான்காம் அதிகாரத்திலே முதல் வசனத்தை வாசிக்கலாம். இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்கால சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது, இங்கே ஏறிவா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது.
Yeah, look at that. Come up here and I will show thee the things which must be hereafter.
இங்கே ஏறிவா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன்.
That means chapter 4 onwards.
அதனுடைய பொருள் என்னவென்றால், நாலாம் அதிகாரத்திலிருந்து
up to chapter 22,
23 அதிகாரம் வரைக்கும்
it all speaks about the future.
வரக்கூடிய காலத்தில் நடக்க போகிறதை சொல்லி இருக்கிறது.
I hope this division is very clear.
இந்த பிரிவு தெளிவாய் உங்களுக்கு விளங்குகிறது என்று நான் நம்புகிறேன்.
So the book of Revelation is divided into three.
ஆகவே வெளிப்படுத்தும் விசேஷம் மூன்று பிரிவாக பிரிக்கப்பட்டிருக்கிறது.
Write down what you have saw.
நீ ஏற்கனவே பார்த்ததை எழுது.
That is chapter 1.
அது முதலாம் அதிகாரம்.
The glory of Lord Jesus Christ.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமை.
Then we see the second thing, the things which are.
அடுத்து இருக்கிறவைகள் என்பது இரண்டாவது பிரிவு.
That is chapter 2 and 3.
அது இரண்டாம் அதிகாரமும் மூன்றாம் அதிகாரமும்.
And from chapter 4.
நான்காம் அதிகாரத்திலிருந்து
What is that?
என்ன என்ன சொல்லப்பட்டிருக்கிறது?
The things which are going to
இனி சம்பவிக்க போகிறவைகள்.
So we have a very clear division of the book of Revelation.
ஆகவே வெளிப்படுத்தின விசேஷத்தை குறித்து மிகவும் தெளிவான பிரிக்கப்படுதலை நாம் பார்க்கிறோம்.
And as I told you, this is written by none but the most beloved disciple of Lord Jesus Christ.
ஆகவே நான் ஏற்கனவே சொன்னது போல இதை எழுதினது வேறு யாரும் அல்ல, ஆண்டவருக்கு பிரியமான சீஷனாகிய யோவான் எழுதியிருக்கிறார்.
You know that John had another name.
இவருக்கு இன்னொரு பெயர் உண்டு என்பது உங்களுக்கு தெரியும்.
You know what is his name?
அவருடைய பெயர் என்ன தெரியுமா?
Yeah, Boanerges.
Boanerges. Boanerges.
Boanerges means son of thunder.
அங்கே இடி முழக்கத்தின் மகன் என்று அர்த்தம் கொள்ளுகிற வார்த்தை.
They are all spiritual men.
அவர்கள் எல்லாரும் ஆவிக்குரியவர்கள் தான்.
But sometimes the spiritual people also hot tempered people, you know.
சில சமயத்தில் ஆவிக்குரியவர்கள் கூட இப்படிப்பட்ட சூடான நிலைமைக்கு உள்ளாகிறது.
Sometimes they get angry and all.
சில சமயத்தில் அவர்களுக்கு கோபம் வரும்.
So one day they were going into Samaria.
சமாரியாவுக்குள்ளே ஒரு நாள் போய் கொண்டிருந்தார்கள்.
Jesus Christ and disciples, they were traveling.
கர்த்தரும் அவருடைய சீஷர்களும் பிரயாணம் பட்டு போனார்கள்.
And the Samaritan people, they had some problem. They did not allow him to travel from there.
சமாரியர்கள் சில பிரச்சனைகள் அங்கே இருந்தது, அதனால அவர்கள் அங்கே அவர்கள் அனுமதிக்கவில்லை.
What John and his brother said, you know that?
யோவானும் அவனுடைய சகோதரரும் என்ன சொன்னார்கள் உங்களுக்கு தெரியுமா?
God bring fire from heaven.
கர்த்தாவே, மேலிருந்து அக்னியை அனுப்பும்.
And burn these people.
இவர்களை எரித்து போடும்.
And the spiritual people always support Bible. You know, they said Elijah did like that.
அவர்கள் ஆவிக்குரியவர்கள் கூட எலிசா எலியா கூட இப்படி ஒரு சந்தர்ப்பத்திலே சொல்லி இருக்கிறார் என்று சொல்லி அதற்கு ஆதாரம் காட்டுவார்கள்.
So he is a spiritual man.
அவன் ஒரு ஆவிக்குரிய மனுஷன்.
Supporting everything with the scripture.
வேத ஆதாரத்தோடு அவன் காரியங்களை பேசுவான்.
But the Lord said, what type of spirit you have?
ஆனால் கர்த்தர் சொல்கிறார், உங்களுக்குள்ளே என்ன ஆவி இருக்கிறது?
That is why God called them, Lord told them that you are Boanerges, sons of thunder.
ஆகவே தான் இடிமுழக்கத்தின் மகன் என்று அர்த்தம் கொள்ளும் புவனர்கேஸ் என்று சொல்லி அவனை சொன்னார். அங்கே கோபப்படுகிற மக்கள்.
See, the book is completed, the Bible is completed by the son of thunder.
ஆனால் அந்த இடிமுழக்கத்தின் மகனாலேயே இந்த வேத புத்தகமானது நிறைவு பெறுகிறது.
When the Bible started writing,
இங்கே ஆரம்பித்த காலங்களிலே,
in the Mount of Sinai,
எங்கே ஆரம்பித்தது? அது சீனாய் மலையிலே வேதாகமம்.
Moses started writing the Bible.
மோசே வேதாகமத்தை எழுத ஆரம்பித்தார்.
At that time there was a thunder and lightning there.
அந்த நேரத்திலே இடி முழக்கமும் மின்னலுமாக அங்கே இருந்தது.
See, look at that. The Bible started by Moses in the midst of thunder and lightning.
வேதாகமம் மோசேயினாலே இடி முழக்கம் மற்றும் மின்னலுக்கு மத்தியிலே ஆரம்பிக்கப்பட்டது.
And completed by
அது யாரால் முடிக்கப்படுகிறது?
In the island of Patmos.
பத்மத்தீவிலே அது முடிக்கப்படுகிறது.
By the son of thunder.
இடிமுழக்கத்தின் மகனாலே முடிக்கப்படுகிறது.
Isn't this so wonderful it is?
எவ்வளவு அற்புதமாக இருக்கிறது.
How God has compiled all his word.
கர்த்தர் தன்னுடைய வார்த்தைகளை எல்லாம் எப்படி ஒன்றாக கோர்த்து நமக்கு கொடுத்திருக்கிறார்.
So John He is the son of thunder, completed the Bible.
ஆகவே இந்த இடிமுழக்கத்தின் மகன் இந்த புத்தகத்தை எழுதி நிறைவு செய்திருக்கிறார்.
Now we will be going to start study the book now.
இப்பொழுது நாம் இந்த புத்தகத்தை படிக்க போகிறோம்.
This is all outline I have given.
இதனுடைய ஒரு வெளிப்படமாக நான் அதை சொன்னேன்.
First of all, I told you the theme or the theme of the book.
முதலாவது இதனுடைய மைய கருத்து என்ன என்று சொன்னேன்.
The glories of Lord Jesus Christ.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமை.
Other I told you.
அதற்கப்புறம் நான் சொன்னேன்.
Then I told you the division of the book.
அதனுடைய பிரிவுகளை பற்றி சொன்னேன்.
It is three division.
மூன்று பிரிவுகளை கொண்டது.
Now the first division we are going to look into that.
முதலாவது பிரிவை நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம்.
What is the first division?
முதலாவது பிரிவு என்ன?
Chapter 1.
முதலாம் அதிகாரம்.
The glory of Lord Jesus Christ which John saw.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமை, யோவான் கண்ட மகிமை.
So he is writing down.
ஆகவே அதை எழுதுகிறார்.
Now to make a study of the book of chapter 1.
முதலாம் அதிகாரத்தை படிக்கும் பொழுது
I will give you a homework for you.
உங்களுக்கு ஒரு வீட்டு வேலை நான் கொடுக்க விரும்புகிறேன்.
I am a very bad teacher because it gives a lot of homework.
நான் ஒரு மோசமான ஆசிரியர், அடிக்கடி வீட்டு வேலைகளை உங்களுக்கு நான்
கொடுக்கிறேன். Now if you study this book.
இந்த புத்தகத்தை படிக்கும் பொழுது
throughout the book.
இந்த புத்தகம் முழுவதுமே
and especially chapter 1.
குறிப்பாக முதலாவது அதிகாரம்.
We see the three things are repeated again and again.
மூன்று காரியங்கள் மீண்டும் மீண்டும் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம்.
For example.
உதாரணமாக
the verse 3 you read. Verse 3.
மூன்றாவது வசனத்தை வாசிக்கலாம்.
The first blessing mentioned there.
முதலாவது ஆசீர்வாதம்.
Yeah.
இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும்
blessed is the he that readeth.
கேட்கிறவர்களும் இதில் எழுதி இருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். காலம் சமீபமாயிருக்கிறது.
Blessed is he that readeth.
ஆசீர்வதிக்கப்படுகிறவன் யார்? வாசிக்கிறவன்.
Readeth, heareth.
கேட்கிறவர்கள்.
And keepeth.
அதை கை கொள்ளுகிறவர்கள்.
Three things are mentioned.
மூன்று காரியங்கள் இங்கே இருக்கிறது.
Who is he?
யார் அவன்?
He is a blessed man.
அவன் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவன்.
Who he readeth the Bible or reading this book of Revelation.
எவன் ஒருவன் இந்த புத்தகத்தை வாசிக்கிறானோ.
And who is hearing the book of Revelation.
எவன் ஒருவன் கேட்கிறானோ.
And who is keeping the book of Revelation.
எவன் ஒருவன் கை கொள்ளுகிறானோ.
We see the three things are mentioned in the verse.
இந்த மூன்று காரியங்களும் இந்த வசனத்தில் இருக்கிறது.
I am sure at the end of our study.
நம்முடைய இந்த வேத ஆராய்ச்சியினுடைய முடிவில்
this blessing will come to you and me.
இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கும் எனக்கும் வர வேண்டும்.
Because it is mentioned who heareth.
ஏனென்றால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது எவன் கேட்கிறானோ வாசிக்கிறானோ.
And who keepeth, he is a blessed man.
அவன் கை கொள்ளுகிறான், அவன் பாக்கியவான்.
So we see the triplet. So three times the things are mentioned again and again.
ஆகவே இந்த மூன்று காரியங்கள் திரும்ப திரும்ப சொல்லப்பட்டிருக்கிறது.
Again verse 19 we already saw.
ஏற்கனவே 19 வசனத்தில் நாம் ஏற்கனவே பார்த்தோம்.
Read that, those which thou hast seen.
நீ கண்டவைகள்.
And the things which are.
இருக்கிறவைகள்.
And the things which shall be hereafter.
இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பவைகள்.
Three things are mentioned.
மூன்று காரியங்கள்
சொல்லப்பட்டிருக்கிறது.
That
means each verse you see the three things are repeating.
ஆகவே ஒவ்வொரு வசனத்திலேயும் மூன்று மூன்று காரியங்களாக சொல்லப்பட்டிருக்கிறது.
Have you noticed that?
அதை கவனிச்சீங்களா?
In chapter 1,
முதலாம் அதிகாரத்தில்
if you want to study,
நீங்கள் படிக்க விரும்பினால்
please note down this thing.
இந்த காரியங்களை குறித்துக் கொள்ளுங்கள்.
That means a triplets or three things are repeated again and again.
மூன்று மூன்று காரியங்களாக சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கலாம்.
So if you read from verse 1 onwards,
முதலாவது வசனத்திலிருந்து வாசித்தால்
we see a such type of repetition of three things.
அப்படிப்பட்ட மூன்று மூன்று காரியங்களாக திரும்ப திரும்ப சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கலாம்.
Now in verse 1 you read verse 1.
முதலாம் வசனத்தை வாசிக்கலாம்.
Yeah.
சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம்.
Yeah. If you analyze that verse,
இந்த வசனத்தை நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது
we understand like this.
நாம் இப்படி புரிந்து கொள்கிறோம்.
God gave his beloved son Lord Jesus Christ.
கர்த்தர் தம்முடைய நேச குமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு
he glorified him. All the glories God gave to him.
எல்லா மகிமையும் கொடுத்தார்.
God wants to show that glory.
அந்த மகிமையை காண்பிக்கும்படியாக
he wants to show the glory to you and me.
அந்த மகிமையை உங்களுக்கும் எனக்கும் காண்பிக்கும்படி விரும்புகிறார்.
So what God did it?
ஆகவே கர்த்தர் என்ன செய்தார்?
He revealed the glory of Lord Jesus Christ.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை வெளிப்படுத்தி
to the angels.
அங்கே தேவதூதர்களுக்கு
வெளிப்படுத்தி. So God is giving glory, glorifying his son.
கர்த்தர் தன்னுடைய குமாரனை அங்கே மகிமைப்படுத்துகிறார்.
And that glory he is showing to his angels.
அந்த மகிமையை தன்னுடைய தூதர்களுக்கு வெளிப்படுத்துகிறார்.
And through the angels.
அந்த தூதர்கள் மூலமாக.
And that glory was revealed to John.
யோவானுக்கு அந்த மகிமை வெளிப்படுத்தப்பட்டது.
Again we see a triplet there.
இங்கேயும் அந்த மூன்று காரியத்தை பார்க்கிறோம்.
The glory that God the Father has given to his son.
தன்னுடைய குமாரனுக்கு கொடுத்த அந்த மகிமை.
That glory was revealed to the angels.
அந்த மகிமை தேவதூதர்களுக்கு கொடுக்கப்பட்டது.
And finally that glory is revealed to his servant John.
இறுதியாக தன்னுடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு கொடுக்கப்பட்டது.
So likewise we see the triplets are mentioned there.
இப்படிப்பட்ட நிலைமையிலே மூன்று மூன்று காரியங்களை நாம் பார்க்கிறோம்.
So if you go on doing studying that.
இதை தொடர்ந்து நாம் படிக்கும் பொழுது
each verse is having such type of triplets.
ஒவ்வொரு வசனமும் அப்படிப்பட்ட மூன்று மூன்று காரியங்களை வெளிப்படுத்தும்.
And that we can see in each of the verses.
ஒவ்வொரு வசனத்திலும் நாம் பார்க்க முடியும்.
I don't want to elaborate it.
இதை இன்னும் விளக்கமாக நான் சொல்ல விரும்பவில்லை.
Because there's no time for that.
அதற்கு நேரம் இல்லை.
So I'm going to give it as a homework for you.
ஆகவே உங்களுக்கு நான் homework ஆக வீட்டு வேலையாக நான் கொடுக்க
விரும்புகிறேன்.
கண்டுபிடிங்கள்.
Write it down. Find out how many triplets are there in chapter 1.
எழுதி கொள்ளுங்கள். முதலாம் அதிகாரத்திலே இப்படி மூன்று மூன்றாக என்ன வசனங்களில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும்.
See in verse 2 here I have given an example.
இரண்டாவது வசனத்திலே நான் உங்களுக்கு சொன்னேன்.
Witness of Jesus Christ.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த சாட்சி.
See here the witness of the word of God.
தேவனுடைய வசனத்தை குறித்த சாட்சி.
Witness of Jesus Christ.
கிறிஸ்துவை குறித்த சாட்சி.
Witness of all things that he saw.
தான் கண்ட யாவற்றையும் குறித்த சாட்சி.
Speaks about the witnessing.
அங்கே சாட்சியை குறித்து இங்கே பார்க்கிறோம்.
Next word, next thing you see.
அடுத்த காரியத்தை நீங்கள் பாருங்க.
Verse 3.
மூன்றாவது வசனம்.
Blessed is the one who readeth.
வாசிக்கிறவன்.
Who is hearing.
கேட்கிறவன்.
And who is keeping.
கை கொள்ளுகிறவன் பாக்கியவான்.
So we see that the triplets are repeating in each verse.
ஆகவே இந்த மூன்று மூன்று காரியங்களாக ஒவ்வொரு வசனத்திலும் வருகிறது.
One more verse, verse 4 you see.
நான்காவது வசனத்தை பாருங்கள்.
His title is mentioned.
அதனுடைய அவருடைய நாமம் சொல்லப்பட்டிருக்கிறது.
Who is?
இருந்தவரும்.
Who was?
இருக்கிறவரும்.
Who is to come?
வருகிறவருமானவர்.
See again triplet.
இங்கே மறுபடியும் அதே காரியம்.
You found the interesting in this?
இது எவ்வளவு ஒரு உற்சாகமாக இருக்கிறது பாருங்க.
One more verse I will give you.
இன்னொரு வசனம் கூட நான் சொல்றேன்.
Verse 5.
ஐந்தாவது வசனம்.
It's very interesting.
இது இன்னும் நமக்கு அதிக உற்சாகத்தை தருகிறது.
In verse 5.
ஐந்தாவது வசனத்துல.
He says about the faithful witness.
அங்கே உண்மையுள்ள சாட்சி.
Who is a faithful witness?
அந்த உண்மையுள்ள சாட்சி யார்?
A prophet should be a faithful witness.
ஒரு தீர்க்கதரிசியானவன் உண்மையுள்ள ஒரு சாட்சியா இருக்க வேண்டும்.
Whatever God says he should tell.
கர்த்தர் என்னவெல்லாம் சொல்லுகிறாரோ அதை அப்படியே சொல்ல வேண்டும்.
Who is Jesus Christ?
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவா.
Jesus Christ is a faithful witness.
அவர் உண்மையுள்ள சாட்சியா இருக்கிறார்.
Okay, he is the prophet.
அவர் ஒரு தீர்க்கதரிசியா இருக்கிறார். அதற்கப்புறம்
he is the first begotten of the dead.
அங்கே மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவர்.
Who is the first begotten?
முதலாம் முதற் பேறானவர் யார்?
In a family the first begotten should be the priest.
அங்கே குடும்பத்திலே முதற் பேரானவன் அவர் ஒரு ஆசாரியனாக இருக்க
வேண்டும்.
ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவார்.
He is the high priest.
அவர் பிரதான ஆசாரியர்.
He is the high priest after the order of Melchizedek.
மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான பிரதான ஆசாரியர்.
So he is the first begotten of the dead.
ஆகவே மரித்தோரிலிருந்து அந்த முதற் பேரானவர் என்கிற பட்டத்தை அவர் பெறுகிறார். அது மாத்திரமல்ல.
He is the prince of the kings of the earth.
பூமியினுடைய ராஜாக்களினுடைய பிரபுவாய் இருக்கிறார்.
So he is the king.
அவரே ராஜா.
See in verse 5. Verse 5.
ஐந்தாவது வசனத்திலே.
The three things are mentioned.
மூன்று காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது.
Jesus Christ is the prophet.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தீர்க்கதரிசியாக இருக்கிறார். அவர் ஆசாரியனாக இருக்கிறார்.
And he is the king.
அவர் ராஜாவாக இருக்கிறார்.
So all the three offices of Lord Jesus Christ is mentioned there.
ஆகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய மூன்று வேலைகள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது.
Prophet, priest and king.
அங்கே தீர்க்கதரிசி, ஆசாரியன், ராஜா.
Again a triplet is appearing.
மறுபடியும் அந்த மூன்று காரியங்கள்.
I think it's very simple. I examples I have given to you.
ஆகவே உங்களுக்கு நான் சில காரியங்களை உதாரணமாக சொன்னேன்.
So many examples I have given.
நிறைய உதாரணங்கள் சொல்லியிருக்கிறேன்.
And the remaining you can do that, right?
மீதியை நீங்கள் செய்து விடலாம்.
So you can do that.
ஆகவே நீங்கள் அதை செய்யலாம்.
And just we'll go to the next one. Just go. Fine.
அடுத்த காரியத்துக்கு செல்லலாம்.
We'll go to chapter 2 now.
இரண்டாம் அதிகாரத்துக்கு போவோம்.
Now comes to the previous chapter 2.
ரெண்டாம் அதிகாரத்துக்கு வாருங்கள்.
Chapter 2 and 3.
ரெண்டாம் அதிகாரமும் மூன்றாம் அதிகாரமும்
speaks about the seven churches of Asia Minor.
ஆசியா மைனரில் உள்ள ஏழு சபைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது.
The things which are
இருக்கிறவைகள்.
The second division of the book.
இரண்டாவது பிரிவு.
The seven churches.
ஏழு சபைகள்.
It's a very important thing.
அது மிகவும் முக்கியமான ஒரு காரியம்.
A detailed study you can make out.
இதை பற்றி இன்னும் விரிவாக படிக்கும் பொழுது,
but I don't want to go into the details.
ஆனால் ரொம்ப அதிக விளக்கம் நான் சொல்ல விரும்பவில்லை.
I only want to give an introduction to the subject.
இந்த காரியங்களுக்கு ஒரு முன்னுரை மாத்திரம் கொடுக்க விரும்புகிறேன்.
My objective is to generate an interest in the believers to study this book.
என்னுடைய நோக்கம் என்னவென்றால், விசுவாசிகளுக்கு இந்த காரியத்தை படிக்கிறதிலே ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான்.
You feel any difficulty?
உங்களுக்கு ஏதும் கஷ்டமான காரியம் இருக்கிறதா?
Any difficulty?
ஏதும் கடினமாக இருக்கிறதா?
Simple.
அதனுடைய நோக்கம் என்ன என்பதை முதலாவது சபை எபேசு,
நோட் டவுன்,
அதை குறித்துக் கொள்ளுங்கள்.
செகண்ட் இஸ் ஸ்மிர்னா,
இரண்டாவது ஸ்மிர்னா.
The third is Pergamum.
மூன்றாவது பெர்கமோ.
And the fourth is Thyatira.
நான்காவது Thyatira.
The fifth is Sardis.
சர்தை அடுத்தது.
And the Philadelphia.
அடுத்து Philadelphia.
And the last one is Laodicea.
கடைசியாக Laodicea.
It is like a semi moon shaped structure.
இங்கே ஒரு பிறை நிலா போன்ற ஒரு தோற்றத்தை இங்கே அளிக்கிறது.
Actually starting with Ephesus.
இங்கே எபேசுவிலே ஆரம்பித்து
ending at the Laodicea.
லவோதிக்கேயாவிலே போய் முடிகிறது.
Actually there was a highway in Ephesus to Laodicea.
அங்கே ஏற்கனவே அங்கே எபேசுவிலிருந்து லவோதிக்கேயாவுக்கு ஒரு பெரிய பாதை இருந்தது.
Suppose a postman carrying the seven letters.
அந்த ஏழு கடிதங்களையும் ஒரு போஸ்ட்மேன் எடுத்துக்கொண்டு போகிறார் என்று
வைத்துக்கொண்டால், and he is traveling through this highway.
அவன் இந்த பாதை வழியாக போக வேண்டும்.
The first letter he will give to Ephesus.
முதலாவது கடிதம் எபேசுக்கு கொடுப்பார்.
Secondly he will give to Smyrna.
இரண்டாவது கடிதம் ஸ்மிர்னாவுக்கு கொடுப்பார்.
And the third one he will give to Pergamum.
மூன்றாவது பெர்கமுக்கு.
Detail about the churches.
சபைகளை குறித்து இன்னும் சற்று விளக்கமாக நாம் பார்க்கலாம்.
Now what is the meaning of these seven churches?
இந்த ஏழு சபைகளுடைய பொருள் என்ன?
Meaning the Ephesus means a desirable.
எபேசு என்றால் விரும்பத்தக்க என்று அர்த்தம்.
It is a very good church.
மிக அருமையான ஒரு சபை.
A desirable church.
ஒரு விரும்பத்தக்க சபை.
Now secondly.
இரண்டாவது.
Smyrna.
Smyrna.
Smyrna means bitter, painful.
அது கசப்பு நிறைந்த, வேதனை நிறைந்த என்று அர்த்தம்.
The meaning is bitterness of myrrh. Myrrh, the bitterness of myrrh.
அது அதனுடைய கசப்பு, அதாவது அந்த காடி என்று சொல்கிறோம் அப்படிப்பட்ட நிலைமையில் உள்ள ஒரு கசப்பு.
They were a suffering church.
அது வேதனைப்படுகிற ஒரு சபை.
Now the third one.
மூன்றாவது
பெர்கமம்.
பெர்கமம்
means a marriage.
அது ஒரு திருமணத்தை குறிக்கிறது.
Or conforming with the world, they married the world.
அது உலகத்தோடு ஒத்து போகிறது அல்லது உலகத்தை திருமணம் செய்து கொள்ளுதல்.
Yeah, they are mixture. They mixed with the world and the spirituality.
உலகத்தையும் ஆவிக்குரிய நிலைமையும் கலந்த ஒரு நிலைமை.
That is a Pergamum.
அதான் பெர்கமும்.
Thyatira.
Thyatira.
The continual burning. They were offering incense to the idols and all.
தொடர்ந்து விக்கிரகங்களுக்கு அவர்கள் அங்கே பலி செலுத்தி தீப ஆராதனைகளை செய்து கொண்டிருந்தார்.
That is Thyatira.
அதான் Thyatira.
Now Sardis.
சர்தை.
A remnant escaping. That is the meaning of it. A remnant escaping. A small group.
அங்கே இருந்து தப்பித்து செல்லுதல்.
Many of them are unbelievers.
நிறைய பேர் அங்கே அவிசுவாசிகள்.
But only few are true believers.
ஒரு சிலர் தான் உண்மையான விசுவாசிகள்.
So there is not true believers, only few are there.
ஆகவே அவரிடத்தில் உண்மையான விசுவாசிகள் அதிகம் இல்லை, கொஞ்ச பேர் தான்.
Outwardly,
வெளித்தோற்றத்திற்கு
they have a good name.
நல்ல ஒரு பெயர் இருந்தது.
But inside nothing is there.
ஆனால் உள்ளே ஒன்றும் இல்லை.
That is a remnant, only few are there.
ஆகவே ஒரு சிலர் மாத்திரம் விசுவாசிகளாக இருந்தார்கள்.
Philadelphia.
Philadelphia.
The meaning is brotherly love.
அதனுடைய பொருள் சகோதர அன்பு.
Brotherly love.
சகோதர அன்பு.
The best church is this.
மிகவும் அருமையான ஒரு சபை.
The lastly,
கடைசியாக,
Laodicea.
லவோதிக்கேயா.
Laodicea means the people's right.
லவோதிக்கேயா என்கிற வார்த்தைக்கு மக்களுடைய உரிமை.
The democracy.
அது ஜனநாயகத்தை குறிக்கிறதா?
The present church is like the democracy.
இப்போ உள்ள சபையும் அப்படித்தான், ஜனநாயகம் என்று சொல்லி.
It is the worst church.
மிகவும் மோசமான ஒரு சபை.
There all people are ruling.
மக்கள் தான் ஆட்சி செய்ய வேண்டும்.
So this is the meaning of this seven church.
இதுதான் ஏழு சபைகளினுடைய அர்த்தமாயிருக்கு.
Now I don't want to go into the details about it.
இதை குறித்து இன்னும் ஆழமாக நான் விவரிக்க விரும்பவில்லை.
What this church speaks to us.
இந்த சபைகள் நமக்கு என்ன சொல்லுகின்றன?
This seven churches speaks about the whole church spirit.
இந்த சபைகள் சபை முழுவதையும் குறித்து, காலகட்டத்தை குறித்து நமக்கு சொல்லுகிறது.
From the first century church,
முதலாம் நூற்றாண்டு சபையிலிருந்து,
till the Lord's coming, it speaks about that.
கடைசி வருகை வரைக்கும் சொல்லப்படுகிறது.
Not only that, it speaks about the spiritual deterioration.
அங்கே ஆவிக்குரிய ஒரு தாழ்ந்து போகிற நிலைமை மாத்திரமல்ல,
that nowadays we know the church is deteriorating.
இன்று இந்த காலங்களிலே மிகவும் மோசமான நிலைமைக்கு போய்கொண்டிருக்கிறது என்பது நமக்கு தெரியும்.
So the seven churches, if you study carefully,
ஏழு சபைகளையும் ஜாக்கிரதையாய் படித்து பார்த்தால்,
you can understand the deterioration of the spirituality there.
ஆவிக்குரிய நிலைமையிலே குறைந்து கொண்டே போகிற ஒரு நிலைமையை பார்க்கலாம்.
So let us go and let us examine what deteriorations are there.
ஆகவே என்னென்ன வகையிலே குறைந்து கொண்டு போனார்கள் என்பதை நாம் பார்க்கலாம்.
I don't want to elaborate everything.
இன்னும் விளக்கமாக நான் சொல்ல விரும்பவில்லை.
And but you see the seven church period is mentioned here.
ஏழு சபைகளுடைய காலங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது.
The first century church is Ephesus church.
முதலாம் நூற்றாண்டு சபை எபேசு சபை.
Very good church.
மிக அருமையான சபை.
Only one problem.
ஒரே ஒரு பிரச்சனை.
The first love is missing.
ஆதியிலே கொண்டிருந்த அன்பு இல்லை.
Second,
இரண்டாவது காரியம்,
Smyrna.
Smyrna,
they suffered persecuted church.
அங்கே வேதனைப்படுத்தப்பட்ட, கஷ்டப்படுத்தப்பட்ட ஒரு சபை.
The AD 100 to AD 312, that period.
கிபி 100 இலிருந்து 1200 வரைக்குமான ஒரு காலகட்டம்.
So Pergamum we see about 312 to 590 AD.
பெர்கமோ கிபி 312 இலிருந்து 590 வரைக்கும்.
The church mingled with the world.
உலகத்தோடு இணைந்து சென்ற ஒரு சபை.
தியத்திரா is a Roman Catholic church. A Roman Catholic church we see.
Roman Catholic சபை போல இருந்தது.
The dark period of the history of the church we see there.
சபைகளுடைய காலத்திலே இருண்ட ஒரு காலம் என்று சொல்ல முடியும்.
That is a Thyatira.
அதான் தியத்ரா.
Sardis,
சர்தை சபை,
is a Reformation church. Martin Luther came and Reformation took place.
மார்ட்டின் லூதர் வந்து அங்கே ஒரு புரட்சியை ஏற்படுத்தி மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்ட ஒரு சபை.
That is the Sardis church.
அதான் சர்தை சபை.
They outwardly it has a life.
வெளிப்படையாக ஒரு உயிருள்ள ஜீவனுள்ள சபையை போல தோன்றும்.
But really they are a dead church.
ஆனா உண்மையிலே அது ஒரு செத்த சபை.
And the sixth one,
ஆறாவது,
is the Philadelphia church.
Philadelphia சபை.
1750 AD,
இப்பி 1750 இருந்து
onwards this church started.
அப்போ ஆரம்பிக்கப்பட்ட சபை.
It is known as Philadelphia.
அதற்கு பெயர் Philadelphia.
The brethren movement started during this time.
இந்த brethren movement என்று சொல்லப்படுகிற ஒரு இயக்கம் அப்பொழுது ஆரம்பிக்கப்பட்ட ஒரு இயக்கம்.
And a great revival took place in the world.
அநேக மாற்றங்கள் ஏற்பட்டது.
A great evangelization took place in the world.
உலகம் முழுவதும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட ஆரம்பித்த காலம்.
William Carey came to India during this time.
இந்த சமயத்தில் தான் வில்லியம் கேரி இந்தியாவுக்கு வந்தார்.
And afterwards,
அதற்கப்புறம்,
the lukewarm church.
அங்கே குளிரும் இல்லாத, அனலும் இல்லாத ஒரு சபை.
Democracy entered inside the church.
அங்கே சபைக்குள்ளே ஜனநாயகம் என்கிற ஒரு காரியம் உள்ளே நுழைந்தது.
A very very bad church.
மிக மோசமான ஒரு சபை.
That is Laodicea church.
அதுதான் லவோதிக்கேயா சபை.
And if you examine these churches,
இந்த சபைகளை நீங்கள் ஆராய்ந்து பார்க்கும்
பொழுது, we see the spiritually degrading, we see there.
ஆவிக்குரிய நிலைமையிலே தாழ்ந்து 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 போகிற ஒரு நிலைமை.
And I was just examining, making a comparative study of this church.
இந்த சபைகளை நாம் ஒப்பிட்டு நாம் படிக்கிறோம்.
And nature of the messages, if you look into that,
இதை நீங்கள் இன்னும் ஆராய்ந்து உள்ளே பார்க்கும் பொழுது,
we see that all the churches, the messages are starting with the title of Lord Jesus Christ.
ஒவ்வொரு சபைகளுக்கும் செய்தி கொடுக்கப்படும் பொழுது கர்த்தருடைய நாமத்தை சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம்.
Look at the different titles.
கர்த்தருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேறு வேறு நாமங்களை பாருங்க.
The title is related with the spiritual state of the church.
அந்த வார்த்தைகள் அந்த சபையினுடைய ஆவிக்குரிய நிலைமையை பொறுத்து சொல்லப்பட்டிருக்கும்.
Now then he rebukes the church.
சபையை அவர் கடிந்து கொள்கிறார்.
Then he appreciates the church.
பாராட்டுகிறார்.
And we see that he is not comparing one church with the other church.
ஒரு சபையை இன்னொரு சபையோடு அவர் ஒப்பிடுகிறதில்லை.
These are some of the characteristic feature we can study.
இதான் சில குணாதிசயங்கள் நாம் படிக்கிற காரியங்களா இருக்கிறது.
See, Lord, whenever he finds good thing, he said, good, 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 nice, nice, nice.
நல்ல காரியங்களை கர்த்தர் பார்க்கும் பொழுது நல்லது என்று சொல்லுவார்.
Then he said, no, you are wrong, this is wrong.
தவறு இருக்கும் பொழுது அது தவறு என்று சொல்லுவார்.
Then he says, this is good, you continue with that.
இது நல்லது, இதை தொடர்ந்து செய் என்று சொல்லுவார்.
See, this nature we also should have.
இந்த சிந்தனை இந்த குணம் நமக்கு இருக்க வேண்டும்.
When you see a person with a good character, you say, brother is good, continue with that.
நல்ல குணமுள்ள ஒருவரை பார்க்கும் பொழுது நல்லது சகோதரனே தொடர்ந்து அப்படி இருங்கள் என்று சொல்ல வேண்டும்.
If any mistakes are there, you say, brother, it is wrong.
தவறு ஏற்படும் பொழுது சகோதரனே இது சரியில்லை என்று சொல்ல வேண்டும்.
Some people they know only to find out mistakes only.
சிலர் எப்பொழுதும் குறை கண்டுபிடிக்கிறதிலே இருப்பார்கள்.
They will never appreciate anybody.
யாரையும் பாராட்ட மாட்டார்கள்.
Our Lord was not like that.
நம்முடைய கர்த்தர் அப்படி அல்ல.
He always appreciates the people.
எப்பொழுதும் அவர் பாராட்டுகிறவராய்.
Let me tell you.
ஒரு காரியம் சொல்ல
விரும்புகிறேன். If you don't have the mind of appreciating others, you have no right to criticize.
உங்களை அடுத்தவரை பாராட்டுகிற மனது உங்களுக்கு இல்லை என்று சொன்னால் அவர்களை குறை சொல்லவும் கூடாது.
Don't criticize anybody like that.
யாரையும் குறை சொல்லாதீர்கள்.
So you should have the mind of appreciation.
ஆகவே பாராட்டுகிற ஒரு மனது உங்களுக்கு வேண்டும்.
Now if you look into the whole these seven churches,
இந்த ஏழு சபைகளையும் பார்க்கும் பொழுது,
out of seven churches,
ஏழு சபைகளிலே,
five churches is rebuked.
ஐந்து சபைகளை அவர் கடிந்து கொள்கிறார்.
Out of seven churches,
ஏழு சபைகளிலே,
two churches there's no rebuke.
இரண்டு சபைகளை குறித்து அவர் குறை சொல்லுகிறதில்லை.
Out of seven churches,
ஏழு சபைகளிலே,
there is one church, there is no appreciation.
ஒரு சபைக்கு எந்த விதமான பாராட்டும் இல்லை.
No good thing.
ஒரு நல்ல காரியம் சொல்லப்படவில்லை.
That is Laodicea church.
அது லவோதிக்கேய சபை.
There is no good thing the Lord had seen in the church of Laodicea.
லவோதிக்கேய சபையில் ஒரு நல்ல காரியத்தை கூட கர்த்தர் காணவில்லை.
God could not find any fault with the two churches.
இரண்டு சபைகளிலே எந்த குற்றமும் கண்டுபிடிக்க முடியவில்லை.
One is a Smyrna church.
ஒன்று ஸ்மிர்னா சபை.
They are a suffering church.
அது கஷ்டப்படுகிற சபை.
They were very weak church.
அது பலவீனமானவர்கள்.
God says that you are very weak, you are poor.
நீ அப்படி பலவீனத்தோடும் ஏழ்மையோடு இருக்கிறாய்.
But God was strengthening the church of Smyrna.
ஆனா அந்த சபையை கர்த்தர் பலப்படுத்துகிறார்.
Same way the Philadelphia church.
பிலதெல்பியாவை குறித்து சொல்கிறார்.
There is nothing, no complaint for Lord.
கர்த்தருக்கு பொருத்தமட்டிலே ஒரு குறையும் இல்லை அங்கே.
God was appreciating them.
அவர்களை பாராட்டுகிறார்.
And they were loving each other.
ஒருவரை ஒருவர் நேசிக்கிறார்கள்.
They are loving the Lord.
கர்த்தரை நேசிக்கிறார்கள்.
A church which is full of love.
முழுவது அன்பு நிறைந்த ஒரு சபை.
The Smyrna and Philadelphia church.
Smyrna, Philadelphia சபை.
So our church should be like a Philadelphia church.
ஆகவே நம்முடைய சபைகளும் Philadelphia சபையை போல.
Not like a Laodicean church.
லவோதிக்கேயா போல அல்ல.
A democratic church.
ஒரு ஜனநாயகம் என்று சொல்லுகிற ஒரு
சபை. Some people think that the church is ruled by the democracy.
சிலர் நினைக்கிறார்கள் சபையிலே ஒரு ஜனநாயகம் தேர்ந்தெடுக்கப்படுகிற நிலைமை வேண்டும்.
Which is the best government?
இருக்கிற அரசாங்கங்களிலேயே சிறந்த அரசாங்கம் எது?
Kings are good or a democracy is good?
அரசாட்சி நல்லதா அல்லது ஜனநாயகம் நல்லதா?
மன்மோகன் சிங் இஸ் குட் ஆர் அதர் கிங்ஸ் ஆர் குட்?
மன்மோகன் சிங் ஆட்சி செய்கிறது சிறந்த நிலைமையா அல்லது ராஜாக்களுடைய ஆட்சி நல்லதா?
Which is the best ruling?
எது எந்த ஆட்சி சிறந்த ஆட்சி?
Democracy? Democracy is good. Oh, wonderful. Let me tell you.
நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன்.
The worst form of government the Bible describes is democracy.
இருக்கிறதுலயே மிக மோசமான ஆட்சி ஜனநாயக ஆட்சி.
Can you give, I will give an example.
நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்ல
முடியும். You know the Nebuchadnezzar saw a dream.
நேபுகாத்நேச்சார் ஒரு சொப்பனம் கண்டார்.
The head gold.
அங்கே தலை.
That is Nebuchadnezzar, king, ruling the king.
அது ஆட்சி செய்கிற நேபுகாத்நேச்சார்.
What about the feet?
கால் எப்படி இருந்தது?
Yeah, he is a strong one.
அது ரொம்ப பலமுள்ளதா?
What type of ruling it is?
அது எப்படிப்பட்ட ஒரு ஆட்சி?
Democracy.
அது
You understood my point?
நான் சொல்லுகிற காரியம்.
See, in that image,
அந்த உருவத்திலே,
the feet is speaking about democracy.
அங்கே காலானது அங்கே ஜனநாயகத்தை குறித்து சொல்லுது.
The head is speaking about the gold, the autocracy, the king's rule.
தலை அங்கே அரசனுடைய ஆட்சி தங்கம்.
So which is the best rule?
எது மிகச்சிறந்த ஆட்சி?
The feet are gold.
அங்கே காலா அல்லது தலையா?
The democracy is the worst and the weakest form of government.
ஆகவே இருக்கிறதிலேயே இந்த ஜனநாயகம் தான் மிகவும் பலவீனமான ஒரு ஆட்சியாக இருக்கு.
And unfortunately,
பரிதாபத்திற்குரிய
நிலைமை, the democracy ended in the church.
இந்த ஜனநாயகம் சபைக்குள்ளே நுழைந்து விட்டது.
That is why the Laodicean church was the worst church we see there.
ஆகவே தான் லவோதிக்கியா சபை இருக்கிறதிலே மோசமான சபையாக இருக்கு.
And God has nothing to appreciate.
அங்கே பாராட்டுகிறதற்கு ஒன்றும் இல்லை.
What Lord is talking about the church?
கர்த்தர் இங்கே சபை குறித்து என்ன சொல்கிறார்?
One thing I will tell and I will conclude because my time is up.
நேரம் ஆனதனால இந்த ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். மூன்றாம் அதிகாரத்திலே
the verse 17, what the Lord says about the church at Laodicea.
17ஆம் வசனம், நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதே அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியால்.
See the two views, the one they have their views.
அங்கே ரெண்டு காரியம், அவருடைய சொந்த ஒரு அவர்களை பற்றி அவர்கள் நினைக்கிற காரியம்.
And the Lord is looking at them.
கர்த்தர் என்ன நினைக்கிறார்?
What they are thinking?
அவர்கள் என்ன நினைக்கிறார்கள்?
Look at that. I am rich.
நான் ஐஸ்வர்யவான்.
Increased with the goods.
அங்கே அதிகமாய் திரவிய சம்பன்னன்.
And have nothing lacking.
எனக்கு ஒரு குறைவும் இல்லை.
Everything is good.
எல்லாம் நல்லா
இருக்கு. Who says?
யார் சொல்றது?
The church says.
சபை தன்னை குறித்து
சொல்றது. I am rich.
நான் ஐஸ்வர்யவான்.
Nothing is lacking.
எனக்கு ஒரு குறைவும் இல்லை.
But what the Lord says?
கர்த்தர் என்ன சொல்கிறார்? நீ நிர்பாக்கியம் உள்ளவனும்.
Yeah, thou art wretched.
நிர்பாக்கியம் உள்ளவன், பரிதவிக்கப்படத்தக்க,
தரித்திரன்,
குருடன், நிர்வாணி.
See, the church thinks that they are all right.
சபை நினைக்கிறது நாங்கள் நன்றாக இருக்கிறோம்.
But what the Lord says?
கர்த்தர் என்ன சொல்கிறார்?
You are wretched.
நிர்பாக்கியம் உள்ளவன்.
You know the word wretched in the Greek language which is used.
கிரேக்க மொழியில.
You know the word wretched means a patient who is admitted in the hospital. That's the meaning.
ஒரு ஆஸ்பத்திரியிலே சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டிருக்கிற ஒரு நோயாளி என்று இந்த வார்த்தைக்கு அர்த்தம்.
Lord says the Laodicea church, you are a patient admitted in the hospital.
கர்த்தர் சொல்கிறார், லவோதிக்கியா சபையே, நீ ஆஸ்பத்திரியிலே சேர்க்கப்பட்ட ஒரு நோயாளி.
Now what is the condition?
இங்க உள்ள நிலைமை என்ன?
Then when we say that improving, we say, now what is the condition? Yeah, patient is improving, health is improving, that's what we say.
எப்படி இருக்கிறான், எப்படி இருக்கிறான் நோயாளி என்பது இப்ப பரவாயில்ல, பரவாயில்ல.
What is the condition of the Laodicea church?
லவோதிக்கியா சபையினுடைய நிலைமை என்ன?
Admitted in the hospital.
ஆஸ்பத்திரியிலே சேர்க்கப்பட்ட
condition,
நிலைமை.
Miserable.
பரிதாபத்திற்குரிய நிலைமை.
Miserable.
பரிதவிக்கப்பட்ட.
In our language,
நம்முடைய பாஷையில்
சொன்னா, they admitted in the hospital.
ஆஸ்பத்திரியில சேர்க்கப்பட்டிருக்கிறது.
And he is in the ICU.
ICU-ல வைக்கப்பட்டிருக்கு.
And little more we will say like that.
இன்னும் கொஞ்சம் சொல்லுவோம்.
Now he is on a ventilator, you know.
அவர் அந்த வெண்டிலேட்டர்ல வச்சு சிகிச்சை.
Actually that is what the Lord is saying.
அதைத்தான் கர்த்தர் சொல்கிறார்.
Oh Laodicean church,
லவோதிக்கியா சபையே,
you are admitted in the hospital.
நீ ஆஸ்பத்திரியில சேர்க்கப்பட்டவன்.
Now you are on ventilator, you know, by any time the life will go.
இப்பொழுது உனக்கு செயற்கை சுவாசம் கொடுக்கப்படுகிறது.
எந்த நேரத்திலும் this is the condition of the church.
இதுதான் நிலைமை.
But they think that they have everything.
ஆனால் சபை நினைக்கிறது எல்லாம் எங்களுக்கு குறைவே.
Very miserable.
பரிதாபத்திற்குரிய
நிலைமை. God Lord says.
கர்த்தர் சொல்கிறார்.
Three things he says.
மூன்று காரியங்கள்.
You are poor.
நீ தரித்திரன்.
You are blind.
நீ குருடன்.
You are naked.
நீ நிர்வாணி.
What is the condition of our churches?
நம்முடைய சபையினுடைய நிலைமை என்ன?
When the Lord looks at it, that's very important.
கர்த்தர் எப்படி பார்க்கிறார்?
How God is looking at our churches?
கர்த்தர் நம்முடைய சபையை எப்படி பார்க்கிறார்?
Is it like a Laodicean church?
லவோதிக்கியா சபை போல இருக்கிறதா?
We have to think about it.
நாம் அதை பத்தி சிந்திக்கணும்.
If God willing, we will continue our studies.
கர்த்தருக்கு சித்தமானால் நாம் தொடர்ந்து
காரியங்களை. So two things we have considered.
ஆகவே ரெண்டு காரியங்களை நாம்
நிதானித்தோம். First one, the glory of Lord Jesus Christ.
முதலாவது கர்த்தருடைய மகிமை.
That is mentioned in chapter 1.
அது முதலாம் அதிகாரத்தில் இருக்கிறது.
Then the condition of the churches, chapter 2 and 3.
இரண்டு மூன்று அதிகாரங்கள் சபையினுடைய நிலைமை.
In the next class we will consider little more about that.
அடுத்த வகுப்பில் அதை குறித்து இன்னும் அதிகமாக பார்ப்போம்.
The spiritual state of the seven churches.
ஏழு சபைகளுடைய ஆவிக்குரிய நிலைமை.
And they are deteriorating, we see that.
அவைகளுடைய இறங்கிக் கொண்டு போகிற நிலைமை.
But it is a time for us to examine our own life.
இதே சமயத்தில் நம்முடைய சொந்த வாழ்க்கையை பரிசோதிக்க வேண்டிய ஒரு
life. It is a time for examine our own churches.
நம்முடைய சபைகளை குறித்து சிந்திக்க வேண்டிய ஒரு life.
And let us see how our churches are.
நம்முடைய சபை எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம்.
How Lord is looking at our church.
கர்த்தர் எப்படி நம்முடைய சபை,
whether it is miserable
பாதபடல் அந்த ரட்சர்
அது பரிதாபத்திற்குரியதா நிர்பாக்கியம் உள்ளதா
that we have to see
அதை நாம் பார்க்க வேண்டும்
so may god help us to examine our own spiritual state
நம்முடைய ஆவிக்குரிய நிலையை சோதித்து பார்க்க
the next session we have please come after reading up to chapter 6
ஆறு அதிகாரங்களை படித்துவிட்டு அடுத்த நம்முடைய வகுப்பிற்கு நீங்கள் வருமாறு
let me tell you if you want to understand the book of revelation
வெளிப்படுத்தின விசேஷத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமானால்
you should understand the meaning of chapter 4 and 5 that's a very very important chapter
நான்காம் ஐந்தாம் அதிகாரங்கள் முக்கியமானவை அவைகளை நீங்கள் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும்
so we will be studying that in detail
ஆகவே அதை நாம் விரிவாக நாம் பார்க்கலாம்
so may god